சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
மாணவர்களே, வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் நெகேமியா 8:10 முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கும்பொழுது எருசலேம் பட்டணத்திலே தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி ஆசாரியனாகிய இஸ்ராவை அழைத்து நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும்படியாக கேட்டார்கள். அதை விளங்க பண்ணுவதற்காக 13 தலைவர்கள் நின்று ஜனங்களுக்கு வார்த்தைகளை விளங்க பண்ணும்பொழுது ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பார்ப்போம். நெகேமியா 8:10.
பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான்.
இங்கே மக்கள் சேவை செய்கிறவர்களாக மாறுகிறார்கள். அருமையானே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் சில காரியங்களை பெற்றுக் கொள்வீர்கள் என்றால், நீங்கள் வெளியே எழுந்து சென்று கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். மற்றவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். அன்று நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்ப வேண்டும் என்ற பாரம் பெற்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் விசாரப்பட தேவையில்லை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே அவருடைய பலன் என்பதையும் பொறுப்பில் இருந்தவர்கள் நினைவுபடுத்தினார்கள். பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்லும்பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பவுல் விசுவாசிகளுக்கு சொல்வது என்ன? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதுதான் அவருடைய பலன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் ரகசியமாக ஜெபிக்கும் பொழுது, உள்ளத்தை கர்த்தருக்கு திறக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷத்தினாலே நிரப்பப்படுகிறார்கள். அந்த சந்தோஷமே அவர்களுக்கு பலனாகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை மகிழ்ச்சி நிறைந்ததாய் மாற்ற வேண்டும். இந்த காரணத்தினாலேதான் ஆராதனை வேளைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கவில்லை என்றால் அங்கே ஏதோ குறை இருக்கிறது. இந்நாட்களிலேயும் பலவிதமான பணிகளின் மத்தியிலேயும் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வேத வசனங்களை அதிகாலையிலேயே வாஞ்சியோடு கேட்பதற்கு காரணம் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஆம் பிரியமானூர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். இந்த காரணத்தினாலேதான் யோவான் தனது 1வது நிருபத்தை எழுதினார். 1 யோவான் 1:4, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்கிறார். நீங்கள் கொஞ்சமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. அவருடைய வார்த்தைகளை படிக்கும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சி உடையவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை படிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் அதை குறித்து செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. எனவே நீங்கள் கர்த்தரிடத்திலே போய் ஜெபத்திலே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷம் உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு தடையாயிருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதை என்னுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டு எனக்கு பலனை கொடுக்கக்கூடிய உம்முடைய சந்தோஷத்தினாலே என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். அப்படி கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சிய உள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்றால் ஆலய ஆராதனைக்கு செல்வதை குறித்து உங்கள் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் வெளியே வருவீர்கள். ஒரு விளையாட்டுப் போட்டியை காணப்போகும் கூட்டத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? மிக மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் போகிறார்கள். அதே வேளையிலே ஆலயத்திற்குள்ளே கடந்து வருகிறவர்களை கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? எத்தனையோ பேருக்கு அது ஒரு கடினமான பணி போல தெரிகிறது. பாரத்தோடும் துக்கத்தோடும் கடந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆராதனை வேளையிலே அந்த துக்கங்கள் பாரங்கள் எல்லாம் அகற்றப்பட்டவர்களாக, எடுக்கப்பட்டவர்களாக, இருதயத்திலே மகிழ்ச்சி பொங்கினவர்களாக அவர்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். நெகேமியா 8:12 பாருங்கள்.
அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள்.
பிரியமானவர்களே, வேதாரட்சி நிகழ்ச்சியும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நம்புகிறோம். சமீபத்திலே நான் வாசித்த சில கடிதங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய பணியிலே குடும்பத்தை விட்டு தூரமாயிருந்த ஒரு ஊழியக்காரர் சோர்ந்து போயிருந்த பொழுது இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறது. மற்றும் ஒரு கடிதம் ஒரு குடும்பத்தை குறித்தது. அவர்கள் பிரிந்து போகும் ஒரு நிலைமையிலே இருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அந்த குடும்பத்திற்குள்ளும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. மற்றும் ஒரு கடிதத்திலே ஒரு சகோதரன் தனக்கு அருமையான தன் உடன் பிறந்த சகோதரர்களோடு கசப்பு நிறைந்தவராய் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையானது அவருடைய உள்ளத்தை சமாதானப்படுத்தி அவருடைய சகோதரன் மேலே இருந்த கசப்புகள் எல்லாவற்றையும் நீக்க உதவி செய்தது. வேதவசனம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட நாம் அனுமதி கொடுப்போம் என்றால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அது சிறந்த முறையிலே செயல்படுகிறதாயிருக்கிறது. நெகேமியா 8:13 பாருங்கள்.
மறுநாளில் ஜனத்தின் சகல வம்சத் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள்.
முதல் நாள் நியாயப்பிரமாணத்தை படித்தது அநேக அதிபதிகளுக்குள்ளும் வம்சத் தலைவர்களுக்குள்ளும் ஆசாரியர்களுக்குள்ளும் லேவியர்களுக்குள்ளும் மேலும் மேலும் வாஞ்சையை உண்டாக்கியது. எனவே அவர்கள் எல்லாரும் அடுத்த நாளும் எஸ்ராவண்டே வருகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்கள், படித்தவர்கள், அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள், தொடர்ந்து வேதவசனத்தை படிப்பதற்கு தங்களுடைய நேரத்தை கொடுப்பார்கள் என்றால் அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அவர்களுக்கு இருக்கிற உண்மையான வாஞ்சையாகும். என்றோ ஒரு நாள் மட்டும், பிரச்சனையிலே இருக்கிற சில நாட்கள் மட்டும், கஷ்டங்களிலே இருக்கிற ஒரு சில நாட்கள் மட்டும் கர்த்தருடைய வார்த்தையாண்டே வருவது கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் உண்மையான சந்தோஷத்தை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. நெகேமியா 8:14-16 பாருங்கள்.
அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7 பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள்.
இது கூடார பண்டிகையை கொண்டாடுவது. இப்படி கூடாரங்களிலே குடியிருப்பது தங்கள் மூதாதையர்களை தேவன் எகிப்திலிருந்து காணாருக்கு ஒரு வழியிலே பாதுகாத்தார் என்பதை நினைவுபடுத்தும் பண்டிகை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்கள் அதற்கு கீழ்ப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதை கேட்பது ஒன்று, அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வது மற்றும் ஒன்று. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினாலே கிடைக்கிற சந்தோஷம் உங்களை கீழ்ப்படுதலுக்கு நேராக வழிநடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கும். தொடர்ந்து வருகிற அதிகாரத்திலே வேதவசனங்களை படித்ததின் விளைவாக ஏற்பட்ட எழுப்புதலை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது நாம் 9 கடந்து செல்கிறோம். இஸ்ராவின் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது பல புத்தகங்களிலே 9 சிறப்பான அதிகாரங்களாக இருக்கின்றன என்று கூறினேன். இஸ்ரா 9, நெகேமியா 9, தானியல் 9. இவை எல்லாவற்றிலேயும் எழுப்புதலை நாம் பார்க்கலாம். இப்பொழுது எழுப்புதல் என்றால் என்ன என்பதை குறித்து சற்றே சிந்திப்போம். இந்த வார்த்தையானது பல வகைகளிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. எழுப்புதல் என்றால் ஜீவனை திரும்ப பெற்றுக் கொள்வது, பலனை திரும்ப பெற்றுக் கொள்வது. எல்லா காலகட்டங்களிலேயும் சுய நினைவிற்கு அது திரும்புதல் என்று கூறலாம். ரோமர் 14:9 பவுலப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். கவனியுங்கள், ரோமர் 14:9,
கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார்.
இந்த எழுந்தும் என்ற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தைதான் எழுப்புதல். எழுப்புதல் என்ற வார்த்தை விசுவாசிகளுக்குள்ளே பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் தாழ்ந்த நிலைமைக்கு கடந்து சென்றுவிட்ட விசுவாசிகள் மீண்டுமாக வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு எழுப்பப்படுவது. இந்த அர்த்தத்திலேதான் இந்த வார்த்தை இந்த அதிகாரத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பலர் எழுப்புதல் உண்டாயிற்று என்று சொல்லும்பொழுது புதிதாக அநேகர் கர்த்தருக்குள்ளே கடந்து வருவதை குறித்து கூறுவார்கள். உண்மையில் இது ஒன்றே ஒன்று சார்ந்தது. கர்த்தருடைய ஜனங்கள் எழுப்புதல் அடையாமல் ஆத்தும ஆதாயம் நடைபெறுகிறதில்லை. யார் சுசேஷத்தை போய் மற்றவர்களுக்கு சொல்லப் போகிறார்கள்? தங்கள் சொந்த ஜீவியத்திலே கர்த்தரால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள்தான் புறப்பட்டுச் செல்கிறார்கள். புறப்பட்டுச் செல்கிறவர்களுக்கு உதவி செய்கிறது யார்? தங்கள் சொந்த ஜீவியத்திலே எழுப்புதலை பெற்றவர்கள்தான் மற்றவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு உதவி செய்கிறார்கள். யார் இன்றைக்கு கர்த்தருடைய பணியை தாங்குகிறார்கள்? தங்கள் சொந்த வாழ்க்கையிலே பின்வாங்கி போய் கிடந்த நிலைமையிலிருந்து உயிர்ப்பிக்கப்படும் பொழுதுதான் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற பாரம் வருகிறது, கரம் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். நெகேமியா 9 கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஏற்பட்ட எழுப்புதலை குறித்து பார்க்கிறோம். இந்த மகிழ்ச்சியான அலை தொடர்ந்து அங்கே சில காலம் இருந்திருக்கிறது. தண்ணீர் வாசலண்டை இஸ்ரா நியாயப்பிரமாணத்தை வாசித்த பொழுது மக்கள் கண்ணீர் விட்டார்கள். இதற்கு முன் அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டதில்லை. எனவே அது அவர்கள் உள்ளத்தை நோக்கியது. அது அவருடைய இருதயத்திலே செயல்பட்டு அவர்கள் சில காரியங்களை செய்யும்படியாய் அவர்களை தூண்டியது. கர்த்தருடைய எதிர்பார்ப்பிற்கு அவர்கள் எவ்வளவு குறைவாய் காணப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்தார்கள். இஸ்ரவேலின் புத்தகத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் இஸ்ரவேலினுடைய வாழ்க்கையிலேயும் அது செயலாற்றியது. அருமையானோர்களே, கர்த்தருடைய வார்த்தையினாலே அன்றி வேறு எந்த வகையிலேயும் எழுப்புதல் உண்டாகாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். டிஎல் மூடி எனும் தேவ மனிதர் உணர்ந்து வெளிப்படுத்திய ஒரு காரியம், தொடர்ந்து வரும் காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தையினாலேதான் எழுப்புதல் உண்டாகும் என்பதை அவர் உணர்ந்தார். எனவே கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் வழிமுறைகளை விட, உணர்ச்சி வசப்படுத்தும் செயல்களை விட, செய்திகளை விட கர்த்தருடைய வேதத்தை முறையாக கற்றுக் கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நிலைத்திருக்கும் மகிழ்ச்சியையும் நிலைத்திருக்கும் பலனையும் அவர்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதன் விளைவாக நிலைத்திருக்கும் கனிகளை அவர்கள் உண்டு பண்ணுவார்கள். நெகேமியா 9 முதல் 2 வசனங்களை பாருங்கள்.
அந்த மாதம் 24 தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள்.
அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள், தங்கள் பிதாக்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டார்கள். வசனம் 3.
அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள்.
கர்த்தருடைய வார்த்தையானது அவர்களது பாவ நிலைமையை அவர்களுக்கு காட்டியது. உவாசம், ரெட்டு, சாம்பல் இவை எல்லாமே தங்களுடைய மனம் திரும்புதலிலே எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. அறிக்கையிடுதலோடு தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்தல் நடைபெறுகிறது. பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்முடைய சொந்த பாவத்தை நாம் அறிக்கையிடாத வரையிலே மற்ற எதையுமே நாம் அறிக்கையிட முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே அறிக்கையிடுவதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை என்ற எண்ணம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னமும் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தை அண்டை வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை நமக்கு காட்டுகிறது. நாம் எத்தனை வயதுள்ளவர்களா இருந்தாலும் சரி, அது நம்மை குறித்து நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய மரண பரியந்தம் அது நம்மை சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய பரிசுத்தமும் பயங்கரமான தேவனை குறித்த அறிவை அது நமக்கு தருகிறது. அந்நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்திலே 1/4 பகுதியைத்தான் வாசிக்க கேட்டார்கள். உடனேயே அவர்கள் கேட்ட காரியங்களை குறித்து செயல்பட துவங்கினார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். தேவனை உங்களுடைய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வர முடியாது. அநேகர் அதை செய்ய முற்படுகிறார்கள். உங்களை தேவனுடைய நிலைமைக்கு உயர்த்தும் அளவிற்கு நீங்கள் பூரணமானவர்களாகவும் முடியாது. நான் அப்படி தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு பூரணமாயிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். கவுனிங்கள் 1 யோவான் 9 8-9 வசனங்கள்.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் பாவிகள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அந்த உண்மையை அறிந்து கொள்ளும்பொழுது, உணர்ந்து கொள்ளும்பொழுது நிச்சயமாக பாவத்தை அறிக்கை செய்யவே விரும்புவீர்கள். அறிக்கையிடுதல் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது, உண்மைதான் என்பதை ஒத்துக்கொள்வது. அறிக்கையிடுதல் என்றால் எது அல்ல? நம்முடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் சாக்கு போக்கு சொல்வதுதான் அறிக்கையிடுதல் அல்ல. நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நியாயப்படுத்துவது அறிக்கையிடுதல் அல்ல. அறிக்கையிடுதல் என்பது நாம் செய்த காரியத்தை அப்படியே சொல்வது. நாம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அதை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுழுவராய் இருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? மேல் வீட்டறையிலே இயேசு கிறிஸ்து சீஷருடைய கால்களை கழுவினார். இன்றும் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்திலே அதைத்தான் செய்கிறார். அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். இன்று நாம் வீட்டை விட்டு வெளியே போய் வந்தால் நம்முடைய உள்ளம் அழுக்காகாமல், நம்முடைய கண்கள் அழுக்காகாமல், காதுகள் அழுக்காகாமல் நாம் வர முடியாது. சொல்லப்போனால் நம்முடைய கரங்களும் கால்களுமே அழுக்கடைகிறது. எனவே நாம் கர்த்தரிடத்திலே சென்று அறிக்கையிடுகிறோம். பஸ்காவை அவர்கள் புசித்து முடித்த பிறகு இயேசு கிறிஸ்து எழுந்து தனது சீஷர்களின் கால்களை கழுவினார். பேதரனிடத்தில் வந்தபொழுது, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவக்கூடாது என்று பேதர் சொன்னார். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 13:8 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்பதல்ல, எங்கே நடக்கிறீர்கள் அது மிக முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நீங்கள் நடக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய மகிமைக்கு நீங்கள் எவ்வளவு குறைவாக காணப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவரிடத்திலே அறிக்கை செய்யும்படியாக வருவீர்கள். அப்படி நீங்கள் அறிக்கை செய்யவில்லை என்றால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை என்றுதான் தேவன் கூறுகிறார். அதாவது அவரோடு கூட உங்களுக்கு உறவு இல்லை. எனவேதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாளில் 1/4 நியாயப்பிரமாணத்தை வாசிக்க கேட்டார்கள். அடுத்த 1/4 முழுவதும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். ஊழியர் ஒருவர் ரோமர் நிருபத்தை கற்றுக் கொடுத்த பொழுது அநேகர் அவருக்கு எழுதிய கடிதம் என்னவென்றால், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு விரோதமாக பேசிவிட்டோம், உங்களை நாங்கள் பகைத்துக் கொண்டிருந்தோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்தார்கள். அதை குறித்து அவர் சொல்லும்பொழுது, என்னிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதல்ல, ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை உங்களுக்கு காட்டும் பொழுது அவரிடத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள் என்று எழுதியிருக்கிறார். பாவ அறிக்கையே எழுப்பதற்கு நேராய் செல்லும் பாவையாயிருக்கிறது. தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருடைய பாதத்திலே பாவங்களை அறிக்கை செய்த பிறகு அந்த ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த தவறுகளை சரி செய்தார்கள். பேதுரு பெந்தேகோஸ்தே நாளன்று எல்லாருக்கும் முன்னதாகவும் தான் கர்த்தரை எவ்வாறு மறுதளித்தார் என்பதை அறிக்கை செய்தபடியினாலே அங்கே எழுப்புதல் உண்டாகவில்லை. வைத்தியனாய லூக்காவும் அப்போஸ்தலனாய பவுலும் சீமோன் பேதுருவை இயேசு தனியாக சந்தித்தார் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். அறிக்கையிடுதல் தனித்து செய்யப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் பொது இடத்திலே நின்று குளிக்கிறதில்லை, எனவே பொது இடத்திலே வந்து அறிக்கை செய்ய வேண்டும் என்பதும் அல்ல. அது தேவனுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட வகையிலே நடைபெற வேண்டிய ஒரு காரியம். சீமோன் பேதுருவும் கர்த்தரிடத்திலே தனித்து அறிக்கையிட்டு தேவனோடு உள்ள உறவை அவர் சரி செய்து கொண்டார். வெளிப்படையான பாவ அறிக்கை எழுப்புதல் என்று கூற முடியாது. நெகேமியா கூறிய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று தங்கள் பாவங்களை அறிக்கை செய்த பொழுது நாங்கள் பாவம் செய்தோம் என்று கூறினார்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றவர்களாக கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். எழுப்புதல் என்பது தனிப்பட்ட விதத்திலே செயல்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. சார்ஸ் ஃபின்னி என்னும் தேவ மனிதர் சொல்லும் பொழுது, எழுப்புதல் என்பது ஒரு அற்புதம் அல்ல, ஆனால் எழுப்புதல் உண்டாவதற்கான நிபந்தனைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டு அதற்குள்ளே நின்று கொண்டு ஆண்டவரே எழுப்புதலை இந்த வட்டத்திலே ஆரம்பியும் என்று கேட்க வேண்டும். எலியாவினுடைய வாழ்க்கையிலே தனி மனிதனாக அவர் எழுப்பப்பட்டார். இவ்வாறாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே எழுப்புதலுக்கான நிபந்தனைகளை மக்கள் நிறைவேற்றினபடியினாலே எழுப்புதல் வந்தது. ஆசீர்வாதங்கள் தொடர்ந்தது, மகிழ்ச்சி நிரம்பி வழிந்தது, மக்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்தார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் ஏற்பட்டிருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் உண்டாகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது, நம்மை அவர் நமக்கு காட்டும் பொழுது, நாம் அவருடைய பாதத்திலே உண்மையான மன வருத்தத்தோடு பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால் அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே நிரம்பி வழியும். அப்படி நிரம்பி வழியும் சந்தோஷமே தொடர்ந்து நாம் அவருக்காக வாழ நம்மை பலப்படுத்தும் ஒன்றாயிருக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் இஸ்ரா நெகேமியா அவருடைய காலங்களிலே ஏற்பட்ட எழுப்புதலை குறித்து நாள் வாசித்தோம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தங்களை தாங்களே உம்முடைய வார்த்தையிலே காணவும், அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான மனதோடு கூட உண்மையான உணர்வோடு கூட அறிக்கை செய்ய நீரை வழிநடத்த கெஞ்சுகிறோம். அப்படி அறிக்கை செய்யும் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிற சந்தோஷத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷத்தினாலே அவர்களுக்கு நீர் கொடுக்கிற வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாக வாழ அந்த வல்லமை அவர்களுக்கு அனுதினமும் போதுமானதாயிருக்கட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அமைதி காண இயேசுவன் தெய்வா, நீதி காண ஏசுவண்டைவா, தொல்லையா தேடி தேடி ஓடியும் மன அமைதி இல்லையா, கோடி கோடி செல்வத்தாலே உனக்கு தொல்லையா, கேடில்லாத தூய வாழ்வில் விருப்பம் இல்லையா, கேடில்லாத தூய வாழ்வில் விருப்பம் இல்லையா, நாடி தேவன் அருகில் வந்தால் நன்மையில்லையா, நண்பனே மன அமைதி காண அமைதி காண ஏசுவண்டைவா, கிறிஸ்தேசுவண்டைவா.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:17. ஏசாயா 54:17.